சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 44 அத்தியாயம். வாழ்வின் இறுதி இதுதான். இந்த புகை மண்டலம் தான் மற்ற கொள்ளை கப்பல்களுக்கு அழைப்பு. இதை கண்டதும் கொள்ளை கப்பல்கள் அந்த பிராந்தியத்தை நோக்கி நாலா பக்கங்களிலிருந்து விரையும். பல கப்பல்களால் சூழப்படும் ஒரு மரக்களத்தின் கதையை பற்றி நான் சொல்ல தேவையில்லை என்று ஹிப்பாலஸ் விவரித்ததும் உண்மையை கிரகித்துக் கொண்டே இளம்சழியன் சிறிது நேரம் ஏதையோ சிந்தித்துவிட்டு கேட்டார். வர்த்தகர் கப்பல்களை பிடித்துக் கொண்டதும் கொள்ளைக்காரர்கள் என்ன செய்வார்கள்? பொருட்களை கைப்பற்றி மனிதர்களை விட்டு விடுவார்களா என்று கேட்டார்.
வர்த்தக பொருள்கள் இருந்தால் கைப்பற்றுவார்கள் என்று விளக்கி அர்த்த புஷ்டியுடன் படைத்தலைவனை நோக்கினான் ஹிப்பாலஸ்.
ஹிப்பாலஸ் சொல்ல முயன்றதை நொடிப்பொழுதில் ஊகித்துக் கொண்ட படைத்தலைவன், புரிகிறது ஹிப்பாலஸ், இந்த கப்பல்களில் வர்த்தக பொருட்கள் என்று ஆரம்பித்து முடிக்காமலே விட்டான்.
நம்மை போன்ற அடிமைகள்தான் என்று பூர்த்தி செய்தான் ஹிப்பாலஸ்.
நம்ம என்ன செய்வார்கள்?
கொள்ளை கப்பல்களில் துடுப்பு தள்ள ஆட்கள் தேவை
என்று இழுத்தான் ஹிப்பாலஸ். அப்படியா?
ஆமாம், நமக்கு அந்த பணி நிச்சயமாக கிடைக்கும்.
இந்த கொள்ளைக்காரர்கள் எந்த நாட்டவர்?
பல நாட்டவரும் இருக்கின்றார்கள். அரபியர்கள், அபிசீனியர்கள், எகிப்தியர்கள், யவனர்கள், இப்படியாக பலரும் இருக்கின்றார்கள்.
இவர்களுக்கு நாட்டு பற்று கிடையாதா?
கிடையாது. பணப்பற்று, பொருள் பற்று இவைதான் உண்டு. இவர்களுக்கு நாடு கடலோர காடுகள், ஓடுவது பெரும் கடல், கொள்கை கொள்ளை. இவர்களுக்கு உல்லாச விளையாட்டுகள்.
மேலும் சொல்லி பாலஸ் என்று வறண்ட குரலில் தூண்டினான் இளம்சழியான்.
கொள்ளையிடப்படும் மரக்கலங்களில் உள்ள குழந்தைகளை கொள்ளுதல், பெண்களை கற்பழித்தல், ஆடவரை சாண்டை கொண்டு அடித்து அவர்கள் துன்புறுவதை பார்த்து மகிழ்தல், இதுதான்
மனித தன்மை.
அணுவளவும் கிடையாது.
இரக்கம்
இல்லை, அரக்க குணம்தான்.
அவர்களிடம் நாம் இருவரும் அகப்பட்டுக் கொண்டார் என்று கேட்ட இளம்சொழிகனை நோக்கிய ஹிப்பாலஸ்,
ஏதாவது மரக்களத்தில் தொடுப்பு தொள்ளலாம். சில சமயங்களில் சமைக்க சொல்வார்கள். கொள்ளை தலைவர்களுக்கு கால் பிடிக்கும் வேலையும் கிடைக்கும். காலை சரியாக பிடிக்காவிட்டால் கசையடி நிரம்ப கிடைக்கும்
என்று விளக்கினான் ஹிப்பாலஸ். ஹிப்பாலஸின் வார்த்தைகளால் எத்தனை மோசமான வாழ்வு தனக்கும் கப்பலில் உள்ளவர்களுக்கும் காத்திருக்கிறது என்பதை அறிந்த இளம்சொழியன் கப்பலின் மறுபுறத்தில் ஆட்களை திரட்டி கொண்டிருந்த அடிமை வர்த்தகனை, இதோ இப்படி வாருங்கள் என்று அழைத்தான். அடிமை வர்த்தகன் ஹிப்பாலஸிற்கு சற்று முன்பாகவே அந்த புகை மண்டலத்தை கவனித்து விட்டதாலும், அதன் விளைவையும் அவன் பூரணமாக அறிந்து கொண்டிருந்ததாலும், இளம்சொழியன் தன்னை அழைத்ததை லவலேசமும் லட்சியம் செய்யாமல் தன் ஆட்களை துரட்டி மரக்களத்தின் பாய்மரத்தை அவிழ்த்து திசையை மாற்றுவதில் முனைந்தான்.
அவிழ்த்து விடு பாய்மர சீலையை
என்று அவன் இட்ட உத்தரவை நிறைவேற்ற அரபிய ஊழியர்கள் வெகு வேகமாக பாய்மரத்திலும் இணைப்பு கயிர்களிலும் தொத்தி குரங்குகள் போல கன வேகமாக சென்று கொண்டிருந்தார்கள்.
பாய்மர சீலையை அவிழ்த்ததும் சுக்கானை வலப்புறம் திருப்பி மரக்களத்தின் திசையை மாற்றிவிடு
என்று சுக்கானை பிடித்தவனுக்கு உத்தரவிட்ட அடிமை வர்த்தகன் சில வினாடிகள் சுக்கான் அறைக்கு சென்று பெரும் சாட்டையோடு திரும்பி வந்தார். அடிமை கப்பலின் வேலை மிக துரிதமாக நடந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் பாய்கள் அவிழ்த்து கீழே தள்ளப்பட்டன. சுக்கான் வெகு வேகமாக மரக்களத்தின் திசையை மாற்றியது. அடிமை வர்த்தகன் சாட்டையடியோடு நின்று துடுப்பு தள்ளுபவர்கள் இருந்த அடித்தளத்தில் இறங்கி சுடேல் சுடேல் என்று அடிமைகளை அடித்து
வேகம் வேகம் என்று கூவினார்.
இந்த ஏற்பாடுகளால் மரக்கலம் வெகு வேகமாக எதிர்ப்புறம் சுழன்று கரையை நோக்கி மீண்டும் ஓட தொடங்கியது. மரக்கலத்தை எந்த புறம் திருப்பி இருக்கிறான் ஹிப்பாலஸ் என்று வினவினான் இளம்சழியன்.
மீண்டும் எகடி தீவுக்கு போக பார்க்கிறான்
என்று ஹிப்பாலஸ் பதில் சொன்னான்.
தீவில் சென்றால் அங்கு அடிமை வர்த்தகர்கள் கூட்டம் பெரிது. கொள்ளைக்காரர்கள் கூட அதன் அருகே வர அஞ்சுவார்கள்.
அப்படியா?
ஆம் படைத்தலைவரே. ஆனால் அந்த மரக்கலங்கள் ஒரு காலம் தீவை அணுகாது. பார்த்து கொண்டே இருங்கள்.
நேரம் துரிதமாக ஓடியதா அல்லது அந்த கப்பல் தான் வேகமாக ஓடியதா என்று திட்டமாக சொல்ல முடியாத நிலையில் அடிமை வர்த்தகன் துடுப்பு தள்ளும் அடிமைகளை தூண்டி மரக்கலத்தை ஓடினார். தவிர புதிதாக தன்னிடம் சுக்கிய அடிமைகள் நிலவரத்தை புரிந்து கொள்வதற்காக அவர்களை ஒன்று திரட்டி உள்ள நிலையை அறிவித்தார்.
அந்த புகை கப்பல் நம்மை அணுகிவிட்டால் உங்கள் காந்தி அதோ கதிதான். உங்களுக்கு கசியடியும் மரணமும் கிடைக்கும். பெண்கள் சீரழிக்கப்படுவார்கள். ஆகவே என்னுடன் ஒத்துழைத்து பேசாமல் இருங்கள். உங்களை நல்லவர்களிடம் விற்று நீங்கள் வாழ்வில் வளம் பெற ஏற்பாடு செய்கிறேன். என்ன கச்சம் இருந்தாலும் உங்களையும் யவன நாட்டுக்கு கொண்டு போய் அங்கேயே விற்கிறேன். யவனர்கள் உங்களை பிரியமாக நடத்துவார்கள். அரபியர்களைப் போல் கொடுமைப்படுத்த மாட்டார்கள். உங்கள் எசமானர்களிடம் நீங்கள் ஒழுங்காக நடந்து கொண்டால் பணத்துக்கும் சுகத்துக்கும் குறைவிருக்காது
என்று விளக்கிய அடிமை வர்த்தகன் தான் ஏதோ அவர்களுக்கு பெரிய உதவியை செய்துவிட்ட நோக்கத்தோடு திரும்ப சென்றார். எதற்காக இந்த உபதேசம் ஹிப்பாலஸ் என்று கேட்டான் படைத்தலைவன்.
இந்த சமயத்தில் அடிமைகள் புரட்சி செய்யாதிருக்க
என்று பதில் சொன்ன ஹிப்பாலஸ் பெரிதாக நகைத்து மரக்களத்திற்கு வெளியே நோக்கினார். ஹிப்பாலஸ் பார்த்த திசையில் பார்வையை ஒட்டிய இளம்சழியன் அந்த நகைப்புக்கு உள்ள காரணத்தை புரிந்து கொண்டார். அடிமை கப்பல் வெகு வேகமாகத்தான் போய் கொண்டிருந்தது. ஆனால் புகை மண்டலம் எழுப்பிய கப்பல் அதைவிட வேகமாக தங்கள் மரக்கலத்தை நோக்கி வந்து கொண்டிருந்ததையும், அது நெருங்கி வந்த அதே சமயத்தில் கடலின் நாற்புறங்களில் இருந்தும் பல மரக்கலங்கள் முளைத்து விட்டதையும் கண்ட இளம் சழியன், இனி இந்த மரக்கலம் தப்புவது குதிரை கொம்புதான் என்று தீர்மானம் செய்து கொண்டு ஹிப்பாலஸின் முகத்தின் மீது தன் விழிகளை நாட்டினார். ஹிப்பாலஸின் முகம் மனத்தே ஓடிக்கொண்டிருந்த உணர்ச்சிகளால் பெரிதும் விகாரமடைந்திருந்தது. கதிரவன் கடலில் பூரணமாக அமுங்கி ஒரு நாழிகைக்கு மேலாகிவிட்டதால் வெண்மதியின் தளிர்கிரணங்களால் பேரொழி பெற்றாலும், பெரும் பிசாசுகளைப் போல நாற்புறத்திலும் நெருங்கி வந்த கொள்ளைக்காரர்களின் மரக்கலங்களை கவனித்ததால் அந்த யவன வீரனின் முகம் இரத்த சிவப்பாகி கிடந்தது. அடிமை வர்த்தகனும் நிலைமையை புரிந்து கொண்டு விட்டதால் மரக்கலத்தின் மேற்கு பகுதிக்கு வந்து மண்டியிட்டு ஆண்டவனை நோக்கி கைகளை உயர்த்தினார். அதை கண்டு நகைத்த இளம் சழியன் ஹிப்பாலஸை நோக்கி, ஹிப்பாலஸ், மனிதர்களை பிடித்து அடிமையாக்கும் துன்மார்க்கனுக்கும் ஆண்டவன் உதவி சில சமயங்களில் தேவையாக இருக்கிறது பார்த்தாயா என்றான். ஹிப்பாலஸ் எதையும் ரசிக்கும் நிலையில் இல்லை. அடுத்த ஒரு நாழிகையில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் இளம் சழியின் மனோதிடத்தை கூட குலைத்து விட்டன. கொள்ளைக்கார கப்பல்கள் மிக துரிதமாக நாற்புறமும் சூழ்ந்து வந்ததன்றே, சற்று தூரத்தில் இருக்கும் போது பெரும் எண்ணெயில் நனைக்கப்பட்ட துணிப்பந்தங்களுக்கு தீ வைத்து பொறிகளை கொண்டு வீச தொடங்கியதால் அடிமை மரக்கலத்தின் மீது தீப்பந்தங்கள் திடீர் என்று விழுந்தன. அடுத்த சில வினாடிகளில் கேட்டது எல்லாம் பெரும் கூச்சல், கசையடி ஒளிகள், கொள்ளைக்காரர்கள் மரக்கலத்துக்குள் தாவி குதித்ததால் ஏற்பட்ட தடால் தடால் என்ற சத்தம், அடிமை வர்த்தகனால் பிடிக்கப்பட்ட பெண்களின் அலறல். அந்த பெரும் குழப்பமான அபாயமான நிலையில் இனி சாவு ஒன்றுதான் வழி என்பதை தீர்மானித்துக் கொண்ட இளம் சழியன் தன் மீது தாவிய கொள்ளைக்காரன் ஒருவனை அடித்து வீழ்த்தி அவன் வாளை பிடுங்கிக் கொண்டு, இப்பாலஸ், உனக்கும் ஒரு வாள் சம்பாதித்து தருகிறேன் என்று சொல்லிக் கொண்டு கொள்ளை கூட்டத்தின் இடையே உருவிய வாளோடு புகுந்தான்.
போரிட்டு வீர சொர்க்கம் அடைவதை தவிர வேறு வழியில்லை, இதுதான் முடிவு. ஹிப்பாலஸ், சற்று போரு, உனக்கு ஒரு வாளை கொடுக்கிறேன், நீயும் வந்து போராடு. பெரும் போர்களில் என்னோடு தோளுக்கு தோல் என்று போராடி இருக்கும் உனக்கு கடுமையான போரில் இருக்கும் இன்பம் எத்தன்மையது என்று நான் சொல்ல வேண்டுமா
என்று கூறிக்கொண்டே கொள்ளை கூட்டத்தினிடையே புகுந்த இளம் சழியன் வாள் கன வேகத்தில் சுழல ஆரம்பித்தது. அடுத்த வினாடி எங்கும் ரணகளம், ஒரே இறைச்சல், ஒரே பயங்கர நிலை. அடுத்து அதைவிட பெரிதாக இருந்த தன் வாழ்வின் இறுதி நிலையை எண்ணி வாளை மின்னல் வேகத்தில் சுழற்றிய சோழர் படை உப தலைவன் பலரை வெட்டி வீழ்த்தினார். எத்தனை முறை தடுத்தாலும் ஓயாத கடல் அலைகளைப் போல மேலும் மேலும் கொள்ளைக்காரர்கள் சாரி சாரியாக வந்து அவன் மீது விழுந்தார்கள். சளைக்காத அவன் கையும் சளைக்கும் நிலைக்கு வந்தது. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.